தன்னலை எத்து ஒன்றாஞ்சேரம் ஓங்குமால் வரை எந்த லுற்றாஞ்சீரம் வீங்கியும் மூற ஒன்றிய தாழினார் ஓங்குமால் வரை எந்த லுற்றாஞ்சேரம் வீங்கி கடம்புவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிதம்பர புராணத்திலே மான்மிய சருக்கம் புராண வரலாறு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய விரும்புகிறேன். உயிர்களை பரவாத நெறியிலே இருத்த வேண்டி பேரின்பத்தை தர வேண்டி சிவபெருமான் நிறைய பாடுபட்டு இருக்கிறார். அவருக்கு கீழே அருளாளர்கள் நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி அருளாளர்கள் பட்ட பாட்டிலே கிடதாதான் இந்த பாட்டெல்லாம். அப்படி அவர்கள் பாடுபடவில்லையானால் இந்த நெறி உலகத்துக்கு தெரியாமலேயே போயிருக்கும். இந்த அருள் நெறி என்பது உலகத்துக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அருளாளர்கள் எத்தனை பேர் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க, எண்ணில்லாதவர்கள் அவதாரம் பண்ணி அவரவர்களுக்கு திருவருள் எந்த அளவுக்கு உணர்த்தியதோ அந்த அளவுக்கு நூலை செய்திருக்கிறார்கள். அப்படி நூல்களை செய்தபடியினாலேதான் இந்த சமயம், இந்த பக்தி, இந்த இலக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அப்படி செய்யவில்லையானால் எல்லாம் மறைந்து போயிடும். அப்படி திருவருள் பல ஆன்மாக்கள் மூலமாக இந்த அருள்நெறியை வளர்த்துக் கொண்டிருக்கிறது, வளர்த்து இருக்கிறது. இப்ப வளர்க்கல, இப்ப யார் நூல் பாடுறா? முன்ன பாடி வச்ச நூலைத்தான் படிக்க நேரம் இல்லாம இருக்கிறோம், கேட்க நேரம் இல்லாம தெரியாம இருக்கிறோம். முன்ன பாடி வச்ச நூலை, அதனால அந்த நெறி இப்பொழுது வளர்கிறது ஒண்ணு இல்லை, இப்ப தேய்ந்து கொண்டிருக்கிறது. அது எங்கேயோ ஒருத்தர் வளர்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுதான் இது விவர அப்ப வளர்ந்த மாதிரி இப்ப ஒண்ணு வளரல. தேவாராசிரியர் காலம் எப்படிப்பட்ட காலம், அதே போல சாஸ்திர ஆசிரியர்கள் காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த புராண ஆசிரியர்கள் காலம் எப்படிப்பட்ட காலம், அவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பாடி இருக்கிறாங்க, எவ்வளவு கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதனாலே அந்த அவர்கள் பட்ட பாட்டினுடைய ஒரு பலனை எத்தனையோ மக்கள் அனுபவிக்க கொடுத்து வைக்காமல் இருக்கிறார்கள். சிலர் தான் அவர்கள் பட்ட பாட்டினுடைய பலனை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் பட்ட பாட்டுக்கு தகுந்தாற் போல மக்கள் அனுபவிக்கணும். ஏராளமா மிச்சம் கிடக்கு, ஆக்கணும் ஏராளமா மிச்சம் கிடக்கு. சிலர் தான் சாப்பிட்டு இருக்கார்கள், பல வீடு சாப்பிடவில்லை நல்ல சாப்பாடு. ஏன்னா அந்த சாப்பாடு வந்து ஒரு நாள் ஆச்சுன்னா கெட்டு போகும். இதானா இது கிடாத சாப்பாடு, அதுதான் ஒரு ஆச்சு. எவ்வளவு காலம் ஆனாலும் அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும், மனம் மணந்து கொண்டே இருக்கும். இது வர வேற கெடுதல் வராது. இவ்வளவு உயர்ந்த சாப்பாடு ஆக்குனாலும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒரு நாள், ஒரு 12 மணி நேரம், 10 மணி நேரம் தான். அதுக்கு மேல அதை உண்ண முடியாது. இது எவ்வளவு காலம் கழித்தாலும், எத்தனை யுகம் ஆனாலும் உண்ணலாம், எவ்வளவு பேரு வேண்டுமானாலும் உண்ணலாம். அதனால இது தெவிட்டாத அமுதம் சொல்றது. தெவிட்டாத ஆறாத இன்ப அருளும் மலைபூற்று. ஆறாத இன்பம், ஆறாதன்னா தெவிட்டாத இன்பத்தை கொடுப்போம். உலக இன்பங்கள் திவிட்டி போகும். இந்த சிவன் அருளுகின்ற பேர் இன்பம் திவிட்டாதன். திவிட்டுதுன்னா புரியுதா? சாப்பிட முடியாது. அப்ப இந்தமேல் சாப்பிட்டா அது வந்து புவட்டிடும் என்று சொல்ல முடியாது. இருக்கு இவ்வளவு உயர்ந்த பதார்த்தமா இருந்தாலும், இது எவ்வளவு காலமானாலும் கிடையாது, எவ்வளவு உண்டாலும் கிடையாது, எவ்வளவு வேணுமானாலும் உண்ணதான். அது அவ புண்ணியத்துக்கு தகுந்தாரு போல. உண்ண உண்ண தீராதது, உண்ண உண்ண உவட்டாதது. உண்ண உண்ண தீராதது, உண்ண உண்ண உவட்டாதது. அப்படிப்பட்ட அமுத பானங்கள் இந்த நூல்கள். அப்படிப்பட்ட அமுத பானங்களிலே இந்த சிதம்பர புராணம் என்கின்ற ஒரு அருமையான நூல். அந்த நூலை யார் அருளி செய்தா, எப்படி இது வந்தது என்பதை பற்றி இந்த இப்பொழுது வருகின்ற விவரம். தன்னிகரா நெறிபடைத்த திகழ்விதிரி காட்சரமன் தன்னின் முன்னம் துண்ணு துபாமர யுகத்து முடிவின் மடல் அவிழ் வாச துளாய் அலங்கன் மின்னவிரும் திருமாறன் கலையான வியாதனென விளம்பு மேலுவன் பன்னெடு நாள் இதனிருந்தான் இமையோரும் முனிவோரும் பணிந்து போற்ற. பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவை என்னை முனிவனாக உன்னுடைய ஒரு கலையிலே என்னை பராசரனுக்கு புத்தரனாக நீ அவதரித்து வேதங்களையும் புராணங்களையும் இன்னி வந்து ஏற்றுவாயாக என்று அருளி செய்தார். பரமாவும் விஷ்ணுவும் சென்று சௌர்மணத்தில் முறையிட்டார்கள். உன்னுடைய பெருமை தெரியாமே, உன்னுடைய பெருமை தெரியாமே எங்களை பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி என்றார். உன்னுடைய பெருமை தெரியாமே எங்களை பெரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள், எங்களை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் உயிர்களை இறந்து பறந்து போகின்ற உயிர்களை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். நெறி தெரியாமல் இருக்கிறார்கள். அதனாலே உலகம் வந்து தேவரீருடைய அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலைப்பட்டு ரெண்டு பேரும் போய் முறையிட்டார்களாம். பரமாவிஷ்ணு சோர் மாட்டேன். அப்படி முறையிட்ட போதுதான் நீ வந்து வியாசனாக நீ பறந்து நீ புராணங்களை ஏற்றுவாயாக என்று அப்படி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் வியாச முனிவர், வேத வியாசம். அது மகாவிஷ்ணுடைய ஒரு கலையிலே ஒரு ஒன்று. திருமாலினுடைய அம்சம்தான் வேத வியாசம். திருமாலினுடைய கலையிலே ஒரு கலையாக அவதாரம் பண்ணி, அது அவதாரம் பண்ணினது அந்த இளந்தவனம் பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் புத்திரனாக தோன்றி, அப்படி தோன்றித்தான் புராணங்களை எல்லாம் அருளி செய்தார். அந்த குறிப்பை இதுல சொல்றார். தன்னிகாரா நெறிபடைத்த திகழ் விதிரிகாச்சரமந்தில் முன்னன் துண்ணு துபாபர யுகத்து முடிவெண்கள் மடலவிள் வாச துளாய் அலங்கள். துபாபரகத்தினுடைய துபாபர யுகத்தினுடைய முடிவிலே இப்படி தோன்றினார். மின்னவரும் திருமாலன் கலையான வியாதர விளம்பு மேலுவன் பன்னெடு நாள் இனியிருந்து இவை ஒரு முனி ஓரும் பணிந்து போற்ற. அப்படி வியாசனாக அவர் அவதாரம் பண்ணி அந்த இளந்தவனத்தில் தேவர்களும் முனிவர்களும் போற்ற பல நாள் அங்கு பல காலம் அங்கு தங்கியிருந்தார் வேதவியாசன். சீதமா மதிவேணி அமலனுய திருவருளை சிறப்பாலைவி. சீதமாமதியாகிய சந்திரன் அணிந்தவனாகிய சௌர்மானுடைய திருவுருளை நிரம்ப பெற்று வேதமெல்லாம் அளவிட்டு பிரித்துடைய குறிப்பினால் வேதங்களை எல்லாம் நன்றாக கற்று அந்த வேதங்களை காண்டங்களாக சாகைகளாக சுருதிகளாக பிரித்து தொகுத்து தொகுத்து பிரித்து மொத்தமாக இருந்ததை பிரித்து தொகுத்து கொடுத்தபடியினாலே அவருக்கு வியாதன் என்று பெயர் வந்தது. வேத வியாதன் என்று பெயர். மொத்தமாக இருந்த அந்த வேதத்தை அதை பகுதியாக சாகைகளாக காண்டங்களாக பிரித்து அதை முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியபடியினாலே கொடுத்தபடியினாலே வேத வியாசன் என்று பெயர் வந்தது. சீதமா மதிவேணி அமல நுயர் திருவருளை சிறப்பாலேயே வேதமெலா அளவிட்டு பிரித்துடைய குறிப்பினால் வியாதென்று ஏதமெலா மாதவங்கூர் விதிகாச்சிரமத்தின் இருத்ததன்னால் வாதராயணன் என்னும் பெயருடையோன் அவன் பெருமை வலுத்தற்பாற்றும். அப்படிப்பட்டவராகிய வேதவியாசன் விதிகாச்சிரம என்கின்ற அந்த இளந்த வனத்தில் இருந்தபடியினாலே அவருக்கு வாதராயணன் என்ற பெயரும் வந்தது. அந்த வாதராயணங்கிறது அந்த இளந்த மரத்துக்குண்டான ஒரு பெயர். அதனாலே அவருக்கு வாதராயணன் என்கின்ற ஒரு பெயரும் அவருக்கு வந்தது. பொங்குநிறை கடல் புடைசூழ் புடவியடை பிறந்து இறந்து உலையும் ஆக்கள். கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே பிறவி எடுத்து மறுபடி இறந்து மறுபடி பறந்து அப்புறம் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து சிலகாலம் வாழ்ந்து விட்டு சிலகாலம் வாழ்ந்து விட்டு அப்புறம் இறந்து போவது அப்புறம் பறப்பது இப்படித்தானே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடைக்காலங்களிலே என்ன செய்கிறார்கள் என்றால் உடலை ஓம்புவதற்காகவே பாடுபட்டு தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கிறார். இருக்கிற காலம் கொஞ்சம் தானே, விவரம் தெரிஞ்ச காலம் கொஞ்சம் தானே. பிறக்கிறான் இறக்கிறான் அப்படியே 100 வருஷம் வச்சுருக்கோம். 100 வருஷத்துல 50 வருஷம் போயிருச்சு. எதுல போச்சு? 50 வருஷம் தூக்கத்தில் போச்சு. மீதி 50 வருஷத்துல விவரம் தெரியாத காலம் ஒரு 16 வருஷம் போயிருச்சு. 20 போச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் மீதி 30 உணவுக்காக பசிக்காக பிணிக்காக இதுல வெகு காலம் போயிருது. அதுல வந்து கடவுளை நினைக்கிறது ஆச்சரியமா அதை ஒரு ஆழ்வாரும் பாடியிருக்காரு. நம்ம சேரமான் பெருமாளும் பாடியிருக்கிறார், வேண்டிய நாளில் பாதியும் கங்குனார் சேரமான் பெருமாள். வேண்டிய நாள்களில் பாதியும் கங்கு. 80 வருஷம் வாழ்ந்தான், 40 வருஷம் தூங்கி கொடுத்தவன். நல்ல குழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவர்கள் தானும் கெட்டார். பகல்லையும் தூங்குறானே, நேற்று தூக்கத்துக்கு அளவே கிடையாது. இந்த மனுஷன்லாம் தூங்கி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அதனாலே அப்படி பாதிக்காலம் தூங்கி போகிறது, மீதி இருக்கிற காலம் பிணி பசி ஊப்பு துன்பம். இத தொண்டரடி குடியாளர்களோட பாட்டார். வேதனூர் பெராய நூறு மனுஷர்தான் பூவரேனும் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பேதை அறிவில்லாமல் பாலகராகும். பிணி பசி மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டிய அரங்கமானவர்களாரே என்று பாடுகிறார் தொண்டரடி குடியாழ்வார். அதையினாலே இப்படி வந்து அதனாலே பிறந்து இறந்து உலகின்ற மக்கள் தங்கள் மதியோசிதின அதிலேயே அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு கொஞ்சம் கொஞ்ச அறிவு. இவ்வளவு நூல் படித்து இவ்வளவு கேட்டு உபதேசம் கேட்டு படிச்சு எத்தனையோ பேர் பழகி நமக்கு அறிவு சில சமயங்கள்ல போதாமத்தானது பத்தாமத்தானது. நம்முடைய வாழ்க்கையில் வருள் செய்தான் துளக்க நீங்கள். அதனால இந்த நாள் வேதம் என்பது கடல் போன்று இருக்கிறது. அப்படி கடல் போன்று இருக்கின்ற காரணத்தினாலே அதை வந்து என்ன செய்தான்னா அதை முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணினான். அதற்கு மேலே வந்து சூத்திரமும் உபதேசம் பண்ணினார். வேதாந்த சூத்திரம் என்கிறதையும் அப்படி செய்தாரு. அப்படி செய்து புருவரிய கர்மகாண்டத்து மறைமொழியின் உள பொருளின் உண்மை அருளுடைய சைமினி சைமினிவ மொழிதி என தேசிகன்றன் அருளும் ஈசன் கருணையும் கொண்டதனை ஈராறு காண்டமா கலற்றி களறி. அதற்கு மேல கர்மகாண்டத்தை செய்மினி முனிவருக்கு உபதேசம் பண்ணி அதை 12 காண்டமாக அந்த வேதாந்தத்தை சூத்திரத்தை வேதாந்த சூத்திரத்தை 12 காண்டமாக வகுத்து அருளி செய்தான் செய்மினி முனிவன். ஞான குருபரனை தொழுதிறங்கி அருத்தியுடன் தெரித்துரைத்தான் குணக்குண்டன். அன்னவனான் மொழி கருமகாண்டத்து நிகழ்வினை அடைய கேட்டு நன்னலத்ததென உரைத்து சிறந்துடைக்கு ஆங்கவர்க்கு நயப்பாலங்கன் துண்ணிய மாணாக்கிற்கு தான் உரைத்த வேதாந்த சூத்திரங்கள் தன்னருளால் அளித்து விரித்துரைத்தருளி பொன்னு சாற்றுகின்றான். ஆகையினாலே அப்படி இந்த கர்மகாண்டத்தை வியாசமுனிவர் மகிழ்ச்சியோடு கேட்டு இந்த சூத்திரத்தை மாணாக்கர்களுக்கு நீ விரித்து உரைப்பாயாக என்று சொல்லி அதற்கு மேலையும் ஒன்று சொல்லுகிறாரு. கேட்ட உரை வேதம் முதலாகிய சாஸ்திரங்கள் படித்ததினால், வேத முதலாகிய சாஸ்திரங்களை படித்ததினாலே உண்மை பொருளை அறிந்து கலஞானம் தெளிந்தது. உண்மை பொருளை அறிந்து கலஞானம் தெளிந்தது. வேத முதலாகிய சாஸ்திரங்களை படித்தபடியினாலே உண்மை பொருளை அறியவும் கலஞானம் தெரியவும் கிடைத்தது. என்ன கொஞ்சம் கவனமாக கேளு. வேத முதலான நூல்களை படித்ததினாலே உண்மை பொருள் தெரிந்தது, கலைஞானம் தெரிந்தது. எங்கும் பரிபூரணரான பரமசிவனிடத்தில் பொருந்திய சிவஞானமும் அடியனுக்கு விளக்கமாக தெரியவில்லை. வேத முதலாகிய கலை நூல்களை படித்ததினாலே கலைஞானம் வந்தது, உண்மை பொருள் தெரிந்தது, ஆனால் சிவஞானம் வரவில்லை என்றார். சிவஞானம் என்பது அயால படித்ததினாலே வந்துராது என்பது படித்ததினாலே சிவஞானம் வந்துடும், படிக்காமையும் வராது. படிக்காமையும் வராது, படித்ததனாலேயும் வந்து விடாது. சிவஞானம் என்பதுதான் உப்பு உயர்வு இல்லாதது. அது வந்துருச்சுன்னா எல்லா ஞானம் வந்துடும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பது சிவஞானம். அது வந்து பால் கொடுத்தானே வந்துடும். அது அந்த அந்த இடம்தான் அவன் வந்தாத்தான் அவன் அருளாலே அந்த திருவருள் நினைக்கிற மற்றைய நூல்கள் கற்றதினாலே வந்து விடாது. கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். அதனாலே நூல்களை கற்றதினாலே சிவஞானம் வந்து விடாது. சிவஞானம் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிவதற்கு நூல்களை படிச்சுதான். சிவஞானம் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிவதற்கு நூல்களை படிச்சுதான். இது கிழக்கும் முகமா போனா இந்த பக்கம் மன திருச்சி ரோடு என்பதே அந்த போர்ட படிச்சாதான் தெரியும். அதுக்கு போர்ட படிச்சுட்டான். போர்ட படிக்காம இந்த ரோடு கிழக்கமா போறதுன்னு தெரியாதவனுக்கு புதுசா வந்தவனுக்கு என்ன தெரியும்? நம்ம புதுசா ஒரு ஊருக்கு போறோம், சிதம்பரத்துக்கு போறது எந்த பக்கம் அப்படின்னு போய் தகச்சா அந்த போர்டு சொல்லும், இந்த பக்கம் சிதம்பரம் அம்புக்குறி போட்டு சொல்லும். அதுக்கு அந்த பலகையை படிச்சுட்டான். ஆனா அந்த பலகை இருக்கிறதுலயே சிதம்பரம் இருக்காது. அங்கே நின்றுட்டு சிதம்பரத்துக்கு அது விட்டு போவார். அதனால பலகையை படிச்சுதான் அவனு வழிகாட்டி. சிவஞானம் ஒன்று இருக்கிறது, சிவஞானத்தை அடைந்தால்தான் பிறவி இல்லை என்பதை தெரிவது இந்த நூல். சிவஞானம் அந்த நூலுக்குள்ளே இருக்காது, நம்ம தனியா எடுத்துக்கோ. அதனாலே சிவஞானம் எதனாலே வரும் என்று ஆசிரியர் தெரிவிக்கிறார். வேத முதலாகிய சாத்திரங்கள் படித்ததினால் உண்மை பொருளை அறிந்த கலைஞானம் தெளிந்தது. எங்கும் பரிபூர்ணரான பரமசிவனிடத்திலே பொருந்தியும் சிவஞானமும் அடியனுக்கு விளக்கமாக தெரியவில்லை. எக்காலமும் சனன மரணாதி அவஸ்தைகள் இல்லாத சிவ பரம ரகசியம் பொருந்தும் வகை எப்படி என்று சைந்தினி பகவான் விண்ணப்பம் செய்யும். பரவாமலும் இறவாமலும் பறக்கின்ற அவஸ்தையும் இறக்கின்ற அவஸ்தையும் ஒளிந்து போகும்படியான சிவஞானம் எனக்கு தெரிய வேணும், அதே தேவரீரம் செய்ய வேணும் என்று சைமினி பகவான் கேட்டார் வேதவியாசன். பழைய பழைய ஆள்கள், பழைய ஆளுகள் நல்ல பழைய பழைய ஆள்கள், சாதாரண ஆட்கள். ஏன்னா அந்த அந்த அருள்மலையை பற்றிய ஒரு பேரை சொல்லவாவது நமக்கெல்லாம் ஒரு புண்ணியம் கிடைச்சு. அதனாலே அடியனுக்கு விளக்கமாக தெரியவில்லை. எக்காலமும் ஜனன மரணாதி அவற்றைகள் இல்லாத சிவ பரம ரகசியம் பொருந்தும் வகை எப்படி? பிறப்பையும் இறப்பையும் எவன் எண்ணி கவலைப்படுகிறானோ அவன் ஞானியாவான். பிறப்பையும் இறப்பையும் எண்ணி, அதைத்தான் தாய்மான சுவாமி எந்த நிலை வீசினும் இணங்கவில்லை அல்லாமல் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது வகீரனும் உயிரூறாது. இருவழியும் இறங்குவாலாய் செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என்கோரோ சித்தாந்த முக்தி முதலே சரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியை சின்மயானந்த உருவியன்னு பாடுறார் தாய்மொழி. இறப்பையும் பரப்பி எழுதுகிறான். இறப்பையும் பரப்பையும் எண்ணி அந்த இதை நீக்கிக் கொள்ள வேணுமே என்று எண்ணுகின்ற ஆன்மாக்கள் மிக குறைவு, மிக குறைவு. அதனால இறப்பும் பரப்பும் ஆயினால உயிர்களுக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. இயல்பாக அமைந்திருக்கிற அந்த இறப்பு பரப்பை நீக்கிக் கொள்ளுவதற்கும் ஒரு மருந்து, அந்த மருந்துதான் சிவஞானம் என்கிறது. அது திருவாதவுரில் புராணத்தில் மாலுடன் தேவர் வந்து வந்துணக்கு அவயம் என்று ஓலிடும் பொழுதில், ஐயோ எங்க எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் இறப்பு வந்துருச்சு சாமி, நாங்க பிழைக்கலாம் சொல்லி வெகு காலத்துக்கு இருக்கலாம் சொல்லி அமுதம் கடைய போனோம். வெகு காலத்துக்கு இருக்கலாம் சொல்லி அமுதம் கடைய போவோம். இப்ப ஒரே நாள்ல அது இந்த அமுதம் கடையாம இருந்தா கூட ஒவ்வொருத்தரா சேர்த்துக்கிட்டு இருப்போம். இப்ப ஒரே நாள்ல எல்லாரும் ஜாக முடியா வந்துருச்சு சாமி அப்படின்னு போய் அழுதார்களா. மாலுடன் தேவர் கூடி வந்து உனக்கு அவயம் என்று ஓலிடும் புலியும் ஓ என்று அழுத போது ஆழம் உண்டருள் கண்ட போற்றி, ஆழம் உண்டு அவர்களை காத்த கண்டத்தையுடையவனே வணக்கம். அதற்கு மேலே பவ நோய் என்கின்ற பிறப்பு நோய் இருக்குது பார், பிறப்பாகிய நோய், பிறப்பு நோய். ஐயோ அந்த நோய் கொஞ்சமா
அதத்தான் மாணிக்கவா சுவாமி தக்க தசமதி தாயோடு தாம்படும் துக்கசாகரத்துவையினை பிழைத்தும்
குடும்ப 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 குடும்பம். அதனால இனிமேல் பிறக்கப்படாது, பிறக்கப்படாது ஐயோ. அதனாலே வந்து மேலிடும் பவநோய் தீர, மேலிடும் பவநோய் மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கின்ற பவநோய். பவநோய் என்றால் பிறப்பு நோய், பிறப்பு இறப்பு. அந்த நோய் தீர என்ன பண்ணுகிறார்களா முன்னோர்களும் மண் உலகத்தில் இருக்கின்ற ஞானிகள் என்ன பண்ணுகின்றார் என்றால் பச்சைப்பாலோட மலை மருந்தை கலந்து சாப்பிடாங்க. மேலிடும் பவ நோய் தீர அந்த நோய்க்கு இந்த டாக்டர்ல மருந்து இல்லை, இந்த டாக்டர்ல மருந்து இல்லை. பரமஞானிகள் என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால் பச்சைப்பாலோடு மலை மருந்தை கலந்து உண்கிறார். பச்சைப்பால் அனுப்பான மலை மருந்துதான் மருந்து. மேலிடும் பவ நோய் தீர விண்ணவர் மண்ணோர் பச்சை பாலுடன் கலந்து உட்கொள்ளும் பனிமலை மருந்தே போற்று. திருவண்ணாமலைக்கு போனோம்னா பாடுறார் மாணிக்கவாசர். திருவண்ணாமலைக்கு போன உடனே மாணிக்கவாசர் இப்படி தோத்திரம் பண்றாரு கடவுள் மாமலையோர் பாடுறார். மேலிடும் பவ நோய் தீர பிறவி நோய் தீர விண்ணவர் தேவர்களும் மண்ணோர் பச்சைப்பாலுடன் கலந்தாடாடா. பச்சைப்பாலாயி உண்ணாமலையே மலை மருந்தாயி அண்ணாமலையார ரெண்டு பேர்த்தையும் கலந்து சாப்பிடுறாங்க. உண்ணாமலையையும் அண்ணாமலையாரையும் பரமஞானிகள் கலந்து உள்ள சாப்பிடுறாங்க. உடையாள் உண்ட நடுவிற்கும் உடையாள் நடுவும் நீரித்து அடிய நடுவில் இன்னும் இருப்பதானால் ரெண்டு பேரும் உள்ள இருந்தா பாவ நோய் வராது இல்ல. அந்த பச்சைப்பால அந்த அம்மா மருந்து அனுப்பான், அனுப்பான் அவதான் அனுப்பான், அனுப்பான எல்லாம் மருந்து பிடிக்க அனுப்பான இல்லேன்னு வச்சுக்கோ மருந்து பிடிக்கவே பிடிக்காது. அனுப்பான் அனுப்பான் அனுப்பானுங்கிறத அந்த மருந்த இந்த மருந்த தேர்ல கலந்து சாப்பிடு, இந்த மருந்த தேர்ல கலந்து சாப்பிடு, இந்த மருந்த இஞ்சி இருச்சாத்துல சாப்பிடு, இதுல வெண்ணியில சாப்பிடு, இது தயிர்ல சாப்பிடு, அதெல்லாம் அந்த சித்த மருத்துல சித்த வைத்தியத்துல வரும். அதுக்கு அனுபானம் அனுபானம் இல்லைன்னா மருந்து பிடிக்காது. சுரத்துக்கு இந்த மாதிரி வலிக்கு இந்த மாதிரி அனுபானம் வந்து உஷ நோய்க்கு இந்த மாதிரி வேதிக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரே மருந்து தான். அந்த அனுபான மாத்தனா அந்த அனுபானத்துல இருந்து அப்புறம் அந்த வியாதி கண்டிக்கும். அதனால இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்டா மலை மருந்து. அண்ணாமலையார் உண்ட மலை மருந்து, உண்ணாமலையாளிய பச்சைப்பால். அப்ப பச்சையா இருக்காளா பச்சைப்பால், அது அப்படி சூசகமா சொல்றார். பச்சை பாலுடன் கலந்து ரெண்டையும் கலந்து சாப்பிடறாங்களா, ரெண்டையும் கலந்து பச்சை பாலுடன் கலந்து உட்கொள்ளும் பனிமலை மருந்து. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. கொன்றவா செடமேல் பனிதரு திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரு நீயும் என் புந்தி என்னாலும் உருந்து. ரெண்டு பேரும் என்னுடைய புத்தியில் இருக்க வேண்டும்.
அப்படின்னு கேட்டார். இந்த ரெண்டு மருந்தும் அனுபவமும் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா பிறகு நோய் வராது. அப்படி வச்சு தியானம் பண்ணணுங்கிறார். ரொம்ப உயர்ந்தது. மேலிடும் பவநோய் தீர விண்ணவர் மன்னோர் பச்சை பாலுடன் கலந்து உட்கொள்ளும் பனிமலை மருந்தே. அதனால இக்காலம் ஜனனம் மரணாதி அவத்தைகள் இல்லாத சிவ பரமர விஷயம் பொருந்தும் வகை எப்படி என்று சைமினி பகவான் விண்ணப்பம் செய்ய குருவாயி வேதவியாசர் சாந்தமுடைய சைமினியுடனே சூதபுராணி இருந்த அடியனையும் தம்முடைய பக்கத்தில் இருக்கச் செய்து திருவிழம் பற்றுகிறார். இப்படி சைமினி பகவான் கேட்டாரு. அப்படி கேட்டபோது சைமினி பகவானையும் அடியனையும் பக்கத்தில் இருக்க வச்சு இப்படி உபதேசம் பண்ணினார் அப்படின்னு யாரு சொல்ற? சூதமுனிவர் சொல்றார். இந்த விஷயத்தை கேட்டவர் சைமினி பகவான். அப்படி கேட்டபோது என்னையும் சூதமுனிவரையும் இது சைமினியையும் பக்கத்தில் உட்கார வச்சு வேதவியாச முனிவர் இப்படி சொன்னார். மைந்தனி கேட்ட உரை பல்லுயிரின் பொருட்டன்று. மைந்தனே, நீ கேட்டது உனக்கு மாத்திரம் இல்லை, பல கோடி உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நீ கேட்டாய். கேட்டது உனக்கு மாத்திரம் இல்லை அந்த நன்மை, பல்லுயிரின் பொருட்டன்றோ வருதி பார்க்கும் யாருக்கு? வருதி யாருக்கு? சிந்தை மகள் உன்றனக்கும் வீடடையும் நெறி உளது. வீட்டை அடைகின்ற நெறி ஒரு இருக்கிறது, அது வீட்டு நெறி. அந்த நெறிக்கு வீட்டு நெறி நெறி ஆகம் சொல்லுவது வீட்டு நெறி, வேதம் சொல்லுவது சொர்க்க நெறி சுவர்க்க நெறி, வேதம் சொல்லுவது சுவர்க்க நெறி, ஆகமம் சொல்லுவது வீட்டு நெறி. வேதம் சுத்திக்கிட்டு போய் வீட்டை சொல்லுவோம், ஆகமம் நேரா வீட்டு குடிப்போம். வேதம் சுத்திக்கிட்டு அலைய வச்சு அப்புறம் வீட்டை காட்டும். வேதத்தை ஓதியே வீடு கொட்டார்னு சொல்றாரு அல்லவா, சொல்லும். அது பல ஊர்களை சுத்த வச்சு கடைசியா அந்த வீடு கூட்டி போகும். அப்படி நேரா ஆகையினாலே அது வீட்டு நெறி வீடடையும் நெறி உள்ளது. செய்ய வேணி எந்த திருவருளுடையேன் ஆதாரால் சொல்றாரு. சிவருமானுடைய திருவருளாலே திருவன் உடையவன் நானு, அது வேதவியா சொல்றாரு. திருவன் உடையவன் யான் அறியாதது ஒன்றுமில்லை. வேதவியாசன் சொல்றார், திருவருடைய ஆதலால் யான் அறியாய் ஆகும் இல்லை. முந்து சிவ ஞானமலார் கண்மகோடிகடருமோ முடியாமுத்தி. அதனாலே கண்ம பூஜை என்பது கண்மயாகம் என்பது எவ்வளவு செய்தாலும் சரி அது வந்து முத்தியை தராது. பின்ன எது முத்தியை தரும் என்றால் சிவஞானம் தான் முத்தியத்தரும். முந்து சிவஞானமலார் கண்மகோடிகடருமோ முடியா முத்தி, சிவஞானம் தான் முத்தியத்தரும். அல்லாத கண்ம பூசை கண்ம யாகங்கள் முத்தியை தரார். தானமி யாகம் தீர்த்தம் ஆச்சரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் சரிப்போர் அப்படி சொல்லணும். எடுத்துக்காட்டு, தானமி யாகம் தீர்த்தம் ஆச்சரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் செலுத்தோர் ஊனவேலா சுவர்க்கம் ஈனவேலா சுவர்க்கம் பெற்று இவற்பளவின் மீண்டும் ஈசனி யோக கிரியா சரியையின்றோர் ஊனவேலா புத்திவதம் பெற்று சித்தி சித்தி தானவி தானம் செய்வான், தவத்தை செய்வான், ஆச்சிரமத்தில் இருப்பான், வந்து வேதாந்தம் பேசுவான், கோயில் தோறும் சுத்துவான், வந்து தீர்த்தத்துல குளிப்பா, இந்த மாதிரி நிஷ்டையில் இருக்கிறது யோகத்தில் இருக்கு. இது எல்லாமே சிவஞானத்தை தாராது, முத்தியை தாராது. தானமி யாகம் தீர்த்த ஆச்சரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் சரித்து ஈனமேலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவின் யோகம் ஆகிய நெறிகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாது இந்த நெறி இல்லாமல் கோடி தீர்த்தம் கலந்து குடித்தவை ஆடினாலும் கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினால அரணுக்கு அன்பில்லையே ஊடு நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்ட மூக்கர் உடுக்கும் என்றார். சுவாமி கோடி தீர்த்தம் கலந்து குளித்தன எத்தனையோ ஆத்துல குளிச்சிருக்கிறேன் உலக்கல குளிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனாலும் அடினாலும் அரணுக்கு அன்பில்லையே ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி ஓடுகின்ற தண்ணீரை ஓட்டை குடத்துல வச்சு பிடிச்சு மேல மூடி போட்டு மூடி வச்சா அவன் புத்தி எப்படி இருக்குமோ அது போலத்தான் அவன் புத்தி எவன் புத்தி தீர்த்தத்துல குளிப்பான் சிவனட்டை பத்தி இருக்காரு தர்மம் பண்ணுவான் சிவபக்தி இருக்காரு என்று அப்பர் சுவாமி சொல்லுகிறாரு. அதைத்தான் சொல்றாரு வேதம் உடி உரைப்பது. அதனால அந்த ஈசனி யோகக்கிரிய சரியையில் என்றோர் ஊனமேலா முத்தி பதம் பெற்று உலகமேலா ஒடுங்கும் போது அரண் முனிலா ஒளியின் உட்பவித்து ஞான நெறி அடைந்தடைவர் நாகந்தாளை. அதனாலே சரியே கிரிய யோக நெறியில் இருந்தவர்கள் சரியே கிரிய யோக நெறியில் இருந்தவர்கள் சிவஞானத்தை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு பரவி இல்லாமல் போகும். அப்படி இருந்தாலும் மறுபடி பிறந்து சிவஞானத்தை பெற்று விடுவார் அப்படி சொல்றார். ஏதாவது கொஞ்சம் வலிமையினாலும் கூட மறுபடி சிவஞானத்தை பெறுவதற்காகவே பிறவி இருப்பார்கள். விளங்குத சிவஞானத்தை பெற்று விடுவார்கள். சிவஞானம் இந்த பிறவியில கிடைக்கவில்லைன்னு வச்சுக்கோங்க மறுபடி பிறப்பை எடுப்பார்கள். அந்த பிறப்பு சிவஞானம் பெறுவதற்காகவே பிறப்பு எடுக்கிறது. இப்ப நந்தனாருக்கு முற்பிறவியில சிவஞானம் இல்லை. சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தாரு. அதனால அடுத்து அவர் பிறந்த உடனே சிவஞானத்தில் ஈடுபட்டுட்டார். பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பெரும் பிறைக்கண்ணி பெருந்தகவால் சிறந்த பெரும் காதல் அதான் சிவஞானம். நல்ல வழங்குதாப்போ பிறந்து உணர்வு தொடங்கியவன் முற்பிறவிலேயே சிவஞானம் இருந்துச்சுன்னா முத்திக்கு போயிருப்பாரு. சிவஞானம் கிடைக்கவில்லை. சிவஞானத்துக்கு வேண்டிய அடிப்படை எல்லாம் போட்டு வச்சிருந்தார். அடிப்படையினாலே என்ன பண்ணாரு மறுபடி பறந்து உணர்வு தொடங்கியவன் விவரம் தெரிஞ்ச உடனேயே பிறைக்கண்ணி பெருந்தகவால் பிறைக்கண்ணி பெருந்தக இருக்கிறானே அவனிடத்தில் சிறந்த பெருங்காதலினால் செம்மையை புரி சிந்தையராய். புரியுதா செம்மையே திருநாளை போவார்கள். அதனாலே செம்மையே ஆய சிவவளம் திருநின்ற செம்மையே செம்மை. அதனாலே பிறந்து உணர்வு தொடங்கியவன் பிறைக்கண்ணி பெருந்தகவால் சிறந்த வீரன் காதலினால் செம்மை கூறிய சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி. சிவத்தை தவிர வேறொன்று நினைக்காதவன் மறந்து கூட வேறையை நினைக்கிறது இல்லையா மறந்து அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்து அறம்புரி கொள்கையராய அடித்தொண்டி நெறி நின்றார் என்பது பெரியவரா. அவர் சிவஞானத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அவர் ஜீவன் போயிருக்கு முற்பிறவியில. அப்புறம் பிறந்து விவரம் தெரிஞ்ச உடனே சிவஞானத்திலேயே ஈடுபாடு வந்துருச்சு. அதனால அந்த பிறவியை முத்தியை பெற்று விட்டார். அதனாலதான் கண்ம கோடிகள் தருமோ முத்தி கோடிக்கணக்கான கண்மங்களை செய்தாலும் புத்தியை தராது. பின்ன எது முக்கியம் என்றால் வேதம் முடி உரைப்பதுவே விஞ்ஞானம். வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுவதுதான் விஞ்ஞானம். மறைமுறையின் இறுதி நிலை அழகா சொன்னார். மறைமுறையின் இறுதி நிலை இறுதி என்னப்போ கடைசியில வேதத்தினுடைய முடிவிலே மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கு இசைத்தவிட அழகா சொன்னார். இப்ப இதுக்கு அதுக்கு எவ்வளவு குத்து பண்ணுவார். மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கிசைத்தபடி உடலுயிர்கள் கரணவெளி பட்டு குணத்தரையும் வழிபடவும் நனதடிமை இச்சைப்படுத்துவது ஒரு நாடு என்பது பழனி திருப்புகள். அதனாலே மறையினுடைய முடிவிலே சொல்லப்படுவதுதான் சிவஞானம். வேதத்தினுடைய முடிவில் அதைத்தான் வேதாந்தம் சொல்லும். அதைத்தான் வேதத்தினுடைய முடிவில் சொல்லப்படுறதா முடிவான பொருள். வேதம் பல வகையாக கடல் போல கிடக்கிறது. அதனாலே நடுவில் நின்றவே நடுவிலே நின்றுவான். அதனால முடிந்த முடிவுக்கு வரணும்னா வேதத்தினுடைய முடிவை தெரியும். வேத முடிவு வேத முடிவு அதான் வேதாந்தம் சொல்லு. அதைத்தான் ஜெவப்பிரகாரத்தில் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் தெரிக்கல் உற்றார். வேதாந்த தெளிவாம் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெளிக்கல். சைவ சித்தாந்தம் என்கின்றது எது என்று கேட்டால் வேதாந்த வேதத்தினுடைய முடிவு சைவ சித்தாந்தம். வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுவதுதான் சைவ சித்தாந்தம் பத்தீப சுபாசம் ரொம்ப தெளிவா நல்லா தெரிஞ்சுக்கலாம். வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுகின்ற ஞானம் எது என்று காட்டால் பத்தீப சுபாசம். அந்த பதிப சுபாசம் தான் சைவ சித்தாந்தம். அதைத்தான் சித்தி சிவச்சி சிவபிரகாசத்திலே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று பாடினார். ஆகையினாலே வேதமுடி உரைப்பதுவே விஞ்ஞானம், வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுவதுதான் விஞ்ஞானம். மற்ற இவை மிகும் அஞ்ஞானம், மற்ற பொருள் எல்லாமும் அதனால அது விஞ்ஞானம் என்றால் மற்ற எல்லாம் அஞ்ஞானம். என்ன விஞ்ஞானத்தை தெரிவிக்காதபடியினால அஞ்ஞானத்தை போன்றும் விஞ்ஞானம். ஓதலூரும் விஞ்ஞானம் அல்ல ஆவது உயிர் பரமசிவத்து உற்று வாழ்வு. விஞ்ஞானம் என்பது எது வந்து கேட்டால் பரமசிவத்தோடு கூடி கலந்து இருக்கும். விஞ்ஞானம் எது வந்து கேட்டால் பரமசிவத்தோடு கூடி கலந்திருப்பதுதான் விஞ்ஞானம். ஓதலூரும் விஞ்ஞானம் ஆவது உயிர் பரமசிவத்து உற்று வாழ்வு. அநாதன் அருளால் குறவன் நேயத்தால் மறையந்த நாடாருந்த போதமுடையவர் குருவர். அதனாலே அந்த சிவஞானத்தை சிவன் அருளாலே ஞான தேசிகனுடைய கருணையினாலே, சிவன் அருளாலே ஞானாசிரியனுடைய கருணையினாலே. இப்போ அருணதி சிவாச்சர் சுவாமி எவ்வளவு படிச்சிருந்தாரு? வேதராலையும் படிச்சிருந்தாரு, 28 ஆகமும் படிச்சிருந்தாரு, சகலாகம பண்டிதர். சகலாகம பண்டிதருக்கு மெய்கண்ட தேவர்கிட்ட போன பிறப்பு பிறகுதானே அவருக்கு பரஞ்ஞானம் வந்துச்சு. மெய்கண்ட தேவர்கிட்ட போனதுக்கு பிறகுதானே பரஞ்ஞானம் வந்துச்சு. ஞானதீசருடைய அருள் மெய்கண்டதேவர் பார்த்தாரு, ஞானம் வந்துருச்சு. உபதேசம் இப்படித்தான் இருக்கும் இப்படி காட்டுனாரு காட்டுனாரு, ஞானம் வந்துருச்சு. ஒரே வார்த்தை ஞானம் வந்து விட்டது. அரசியல்வாதிக்கு அரசியல் தவிர வேற பேச பிடிக்காது. பிடிக்குமா? பிடிக்காது. எந்த துறையில இருக்கிறார, எந்த தொழில இருக்கிறார, அது சம்பந்தமா பேசினா தான் அவனுக்கு பிடிக்கும். உண்டா இல்லையா? நான் ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட இதை பத்தி பேசினா எந்திரிச்சு போயிடலாம். இந்த மாதிரி சிவஞானத்தை நீங்கள் பெற வேணும். இந்த பிறவி நீங்கள் பெறாவிட்டால் வீணையை பிறந்து இறந்து உழன்று திரிவீர்களே. நீங்கள் சிவஞானத்தை பெற்றுவிட்டீர்களா? ஞானாசிரியன் அடைந்தீர்களா? ஞான நூலை வாசித்தீர்களா? சிவனை பூசித்தீர்களா என்று கேட்டேன்னு வச்சுக்கோட்டம் இருக்க மாட்டான். ஜாதகம் பார்க்க இருக்க மாட்டான். வந்தாலும் என்ன ஒண்ணுமோ இருக்கா, ஐயா ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். அவன் எதுக்கு வந்திருக்கிறானோ அதை பத்தி பேசும் பெஞ்சாதி உள்ள விடுவாச பணங்காசு. இதை பத்தி பேசினாத்தான் அவன் இருப்பான். அது போல எவன் எந்த துறையில் இருக்கிறானோ அதை பேசத்தான் அவனுக்கு பிடிக்கும். இப்ப நமக்கிட்ட வந்து அரசியல்வாதி பேசினான்னு வச்சு நமக்கு பிடிக்காது. வேற துறையை பத்தி பேசினான்னு வச்சுக்க, உலகியல பத்தி அதிகமா பேசினான்னு வச்சுக்க நமக்கு பிடிக்காது. இப்ப நம்ம பேச்சிலேயே உலகியல் அதிகமா இருக்காது. நம்ம பேச்சிலேயே உலகியலை பத்தி அதிகமாக அஞ்ஞான சம்பந்தமான பேச்சுகளே இருக்காது. திருவருளால நம்மால வந்து எந்த அளவுக்கு ஞானம் இந்த பிரசங்கத்தை கேட்கின்றவர்கள் பரவணும் என்று எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு திருவருளாரே. ஆனா உண்மையிலே நீங்க கேட்டவர்கள் எல்லாம் ஜெயஞானத்தை இந்த பிறவியில் பெற்று விடுவீர்கள். இந்த ஞான பிறவியில பெறாவிட்டா அடுத்தவர்கள் கட்டாயம் பெற்று விடுவீர்கள். பதஞ்சல் முடிவர்கள் நம்பாலும் சித்திருந்துருடங்காண்பு என்றார். ஏன் இவ்வளவு காலம் ஆகி உனக்கு ஆசை விடலையே, அந்த அனந்த தாண்டவத்தை காணும் என்கிற ஆசை விடலையே என்னாரு பரமானந்தம். கிடைக்காதுன்னு சொல்ல அவன் வரமாட்டான், ஆட மாட்டான். இது சாதாரண வேலை அல்ல. ஏன் ஆவாத வேலைக்கு நீ இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்கிற? உனக்கும் வயசாகி போச்சு, இவ்வளவு காலமாயி ஆசை விடலையேன்னா அதை பத்தி இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த உடம்பு இருக்கு. அவர் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே இருக்கு இந்த உடம்பு, அப்புறம் செத்து போகும் இந்த உடம்பு போயிடும். இல்ல போயினா அந்த திருநடத்தை காண்பேன்டான், சித்தும் திருநடம் காண்பேன்றான் போயிருக்கிறான் சித்தும் திருநடம். அது போல இந்த பிறவியில ஞானம் கிடைத்து விடணும். அப்படி கிடைக்காவிட்டால் அடுத்த உரையில கட்டாயம் கிடைச்சு, அடுத்த உரையில கட்டாயம் கிடைச்சு. நந்தனார் மாதிரி அடிப்படை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், அடிப்படை எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம். அதனால கட்டாயமா ஞானம் கிடைச்சிடும். கிடைக்காம போகாது. கேட்கறதெல்லாம் உயிர்ல பதிவாயும், உயிர்ல பதிவாயும்.
இந்த பதிவு தான், இந்த பதிவோடதான் ஆன்மா பிறக்கும். எதை நினைத்துக் கொண்டு சாகிறானோ அந்த தன்மையை அடைந்து விடுவார். எதை நினைக்கிறானோ, எதை நினைத்துக் கொண்டு இறக்கிறானோ அந்த நினைப்புக்கு தகுந்தார் போறதான் பரிவு. ஒருவருக்கு எழுமையை அம்மா படைத்து எந்த நினைவோடு இறக்கிறானோ அந்த நினைவின்படி பிறப்பு உண்டாகும். இப்பொழுது எதை பத்தி சிந்திக்கிறோம்? சிவஞானம் கிடைக்க வேணுமே, சிவஞானம் கிடைக்க வேணுமே, சிவஞானம் கிடைக்க வேணுமே என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அந்த எண்ணம் வீண் போகாது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக. ஆகையினாலே அந்த வேதமுடி உரைப்பதிலே விஞ்ஞானம், மற்ற இவை மிகு விஞ்ஞானம், ஓதலுரு விஞ்ஞானம் ஆவது உயிர் பரமசிவத்தூற்றுவாது. அருமையான வாக்கியம். விஞ்ஞானமா அந்தாப்பா பரமசிவம் உயிரும் பிரியாதிருப்பது. நீ வேறனாதிருக்க, நான் வேறனாதிருக்க, வேறாக வாழ்வதற்கு உணர்வு. சீயன் வேறு, சிவன் வேறு என்று இல்லாமல் இரண்டு ஒன்றாக இருப்பது விஞ்ஞானம். இரண்டு ஒன்றாக இருப்பது பரமஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? பரமஞானிகள் உலகத்தில் வாழ்கின்ற போது சிவன் முத்தர்கள், அவர்கள் ஜீவன் முத்தர்கள். அந்த ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அதனால உலகத்தாரு பார்ப்பதற்கு அதனால மனிதராக தெய்வார்கள், உலகத்தில் தெரிந்து கொண்டிருப்பார்கள். எண்ணம் பூராவும் சிவனிடத்திலேயே இருக்கும், எண்ணம் பூராவும் சிவனிடத்திலேயே இருக்கும். அவன் தான் ஜீவன் முத்தர். ஒரு குறிப்பிட்ட காலம் இங்க இருக்கும்படியா படித்திருப்பான், அதுக்காக சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சிந்தை முழுவதும் சிவனிடத்திலே, சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். அவர்கள் சிவஞானிகள், அவர்கள் சீவன் முத்தர், சீவனோடு முத்தியை பெற்றவர். சீவன் புகழ்சீவன் முத்தராயி என்பது சித்தியார். ஆகையினாலே அப்படி பரமசிவத்துற்று வாழ்தல் நாதனருளால், அது சிவனருளாலையும் ஞானாசிரியனுடைய கருணையினாலும் கிடைக்கும். மற அந்த நாடால் இருந்த போதமுடையவர் பெறுவர். அந்த சிவஞானத்தை யார் பெறுவார்கள் என்று கேட்டால், மற அந்த நாடார் அந்த வேதத்தினுடைய முடிவை நன்றாக உணர்ந்தவர்கள் அதை பெற முடியும். வேதத்தினுடைய முடிவை உணர்ந்தவர்களுதான் அதன் குறைப்பு. அதை அந்த இதை நாடுகின்றவர்கள் பெறுவார்கள், நாடாதவர்கள் பெறமாட்டார்கள். நாடார் என்ற போதமுடையவர் பெறுவர். அல்லாதார் அல்லாதோர் பெறார் எம்மால் புகன்றது உண்மை. இது உண்மை என்று சொல்லி அதற்கு மேலே அந்தனர் அப்படிப்பட்ட அந்த ஞானம், அந்தனர் சூத்திரர் நீசர் அறிவையர் சங்கரசாதியர் ஆயினோர்க்கும் கந்திருவர் இயக்கர் இமயவரும் உரகர் முனிவர் முதற் கணத்தினோர்க்கும் வெந்திரல் ஓர் புல் விலங்கு கிருமி கீடங்களுக்கும் விளம் இளம் விளம்பவைக்கும் சந்திரசேகரன் அருள் உண்டாமாகி சிவஞானம் தான் உண்டாம். சந்திரசேகரன் அருள் உண்டாமாகி சிவஞானம் தான் உண்டாம். பச்சி பறவைகளுக்கூட அவன் அருள் இருந்துச்சுன்னா பச்சி பறவைகள் கூட சிவஞானத்தை பெற்று விடும். கறிக்குருவிக்கு உபதேசம், கருங்குருவிக்கன்று அங்கு நெய்வோம், நாரைக்கு முத்தி, கறிக்குருவிக்கு உபதேசம். அதனாலதான் அந்த குறத்தை தான் சொல்றாரு. சந்திரசேகரன் அருள் உண்டானால் கல்லு சிவஞானத்தை பெற்றுவிடும், பச்சி சிவஞானத்தை பெற்றுவிடும். கட்டமா சித்தி அருளியதும் கல்லா கடந்தது உசுராக்கி எழுப்பி உபதேசம் பண்ணாங்க. எங்கே பட்டமங்கல், பட்டமங்கல் முதலி பட்டமங்கல பட்டு கடந்தவன எழுப்பி சிவஞானத்தை உபதேசம் பண்ணிவிட்டாங்க. அதனாலே அவன் அருள் உண்டாயில், அவன் அருள் உண்டாயில் மனுஷன் என்ன, மிருகங்கள் கூட சிவஞானத்துக்கு சிலந்தி பூச்சி சிவஞானத்தை பெறலையா, ஞான சிவஞானத்தை பெறலையா, பாம்பு பெறலையா, எறும். இப்படி அவன் அருள், அவன் பார்த்து இது சிவஞான பெறணும்னா தொற்றே விடும். அதையினால சந்திரசேகன் அருள் உண்டாமாகி சிவஞானம் தாழ்ந்த அன்றியுரை கருமானந்தம் கூடி பிறப்பிடை கருமம் ஆற்றினாலும், அன்றியுரை கோடி பிறப்பிடை கருமம் ஆற்றினாலும், கூடி பிறவிகளிலே கர்மயோகத்தை செய்தாலும், கர்மயோகங்கிறதும் சிவயோகங்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. கர்மயோகம் என்பது சிவ பக்தி இல்லாத, சிவ பூஜை இல்லாது மற்ற தெய்வங்களை பெரிதான்
எத்தனை 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 எத்தனையோ நெறிகள் இருக்குது அல்லவா, அதுகள் எல்லாம் கண்மயோகங்கள் உண்மையும். அதனால அந்த கண்மயோகத்தை கோடி பரப்பிட கரும மாற்றினாலும் துன்றறிது பரகதியை செய்மினிவால பரகதியை நெருங்க முடியாது, பரகதியை நெருங்க முடியாது. வேதாந்த சொற்கள் சேர்ந்து நன்றுதிகள் பொருள் தெளிவாம் சிவஞானம் சிவனருளால் வேதாந்த பொருளை தேர்ந்து வேத பொருள்வாடி அப்பொருளாமாவாடி வேத பொருள்வாடி அப்பொருளாமாவாடி வேதத்துக்கு பொருளாக இருப்பவன் யாரு, அந்த வேத பொருளை அடைவது எப்படி என்று நன்றாக தெளிந்து தெளிந்தவரிடத்திலே தெளிந்து தெளிந்தவரிடத்திலே தெளிந்து தெரியாதவன்கிட்ட போல இவனும் தெரிய மாட்டேன் அவனும் தெரிய மாட்டேன். தெளிந்தவரிடத்திலே தெளிந்து தெளிவதுதான் தெளிவதுதான் அவசியம். அது தெருள்னு வேறு, தெளிவதுக்கு தெருள்னு வேறு, தெளிவில்லாததுக்கு மருள்னு வேறு, தெளிவதுக்கு தெருள்னு வேறு. தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தேவோனால் தெளிந்த மரஞ்சாடிகள் இருக்கின்ற கூட்டத்தை எனக்கு காட்ட வேண்டும். அப்படி காட்டாமல் நான் நினைச்சுக்கிட்டே செத்து போனேன் என்ன உன்னை எல்லாரும் சிரிப்பாங்க சார். திருளால் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிரியாரும் அருளாது ஒழிந்தால் அடியேனை என்பது திருவாசகம். இப்படி பொருள் தெளிவாம் சிவஞானம் வேதாந்த சொற்கள் இருந்து நன்றுதிகள் பொருள் தெளிவாம் சிவஞானம் சிவனருளால் நன்றி ஒன்றல் எளிது. அதனாலே இதற்கு ஒன்றல் எளிதா ஆதலால் கையால முத்தியை சேருவது எளிதாக இருக்கும். எதனாலே வேதாந்த பொருளை தெளிந்து அதனாலே சிவஞானத்தை சிவனருளால் பெற்றுவிட்டால் அது முத்தியை எழிவது முத்தியை சேருவது எளிதாக இருக்கும். முதுணர்வால் இதற்கேற்ற உறுதியோர்வாய் இந்நிலையினாலன்றி கலையறிவினால் முத்தி எய்தலாகும். மறுபடியும் சொன்னார்கள் இந்நிலையினால் இப்ப கலைகளை தெரிந்தவன் எவ்வளவு பேர் இருக்கான் உலகத்துல, நிறைய பேர் தான். மற்றைய கலைகளை தெரிந்தவன் கலைகள் இருக்குது அல்லவா, சங்கீதத்துறை முதலான மற்றைய எத்தனையோ கலைகள்லாம் இருக்கு அல்லவா, அதுக்கெல்லாம் முத்தி கிடைக்காது. அதனாலே இந்நிலை இந்நிலையினால் அன்றி கலை அறிவியினால் முத்தி எய்தலாகும். நூல்கள் படித்ததினாலும் கலைகளை தெரிந்ததினாலும் இன்னும் பல வகையான செய்ய முடியாத சாமர்த்தியங்களை செய்தினாலும் வேறு எந்த வகையாலும் முத்தியை பெற முடியாது. முத்தியை பெரு முத்தியை பெறாவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டால் பிறப்பிலையும் இறப்பிலையும் ஒத்துண்டு அலையும் முடியாகும். அப்படி அலையணும்னு நினைச்சீன்னா முத்தியை பத்தி நீ சிந்திக்க முடியும். அதாவது அவர்கள் தான் முத்தி நெறி அறியாத மூர்க்கள், முத்தி நெறி அறியாத மூர்க்கள். அவர்களோடு நீ முயலாது, முத்தி நெறி அறியாத முயலாது, சேராது. சிவஞான போதத்தின் 12 சூத்திரம் பத்தரோடு இணங்குக அல்லாதாரோடு இணங்க இருக்க. ஏன் ஞானிகளாயிருப்பவர்கள் எல்லாரையும் சமமாகத்தான பார்க்கவனு, ஏன் அவன் உசந்தவன் அந்த ஆழ்ந்தவனையும் பார்க்கவனு அப்படின்னு கேள்வியை போட்டார் அடுத்தாப்புல. ஞானிகளா இருப்பவர்களுக்கா அவன் நல்லவே கட்டவனு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும், எல்லாரையும் ஒரு சமமா தான் நினைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு நீ நன்று கடாயினாய், நன்று கடாயினாய், பக்தர் அல்லாதவர்கள் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலான்னு கேட்டார். பக்தரோடு இணங்கு அல்லாதார் என்ன செய்வார் என்று கேட்டால் மும்மலங்களினும் கூடியவர்களாய் அப்படின்னு எழுதினார். ஆணவங்கண்ணம் மாய முதலான மலங்கள் சமயம் வாய்த்தப்பத்தான் உனக்கு எடுக்கும். இந்த பக்தர் அல்லாத அஞ்ஞானிகள் என்ன செய்வார்கள் என்றால் சமயம் வாய்க்காத போது கூட சமயத்தை அவர்கள் வாய்ப்பாக ஏற்படுத்திக் கொண்டு உனக்கு எடுத்து விடுவார்கள். அதனால அல்லாதாரோடு இணங்கிருக்கு ஞானி அப்படி நம்ம என்ன விதியாவது அவளை விளைஞ்சாலே கெட்டு போவான்னு சொல்றாரு. விளைஞ்சாலும் சொல்றாரு இது விளையான்னு இன்னும் இதா இருக்குது பால் பத்தி பிடிச்சுக்கிட்டு விளங்குது. அதனால நீ நவா பூச்சியோட ஷேராரு அரிச்சு உனக்கு இருக்கிற பாலை உறிஞ்சி உறிஞ்சி. அதனாலே இந்நிலையினால் என்று கலை அறிவினால் முத்தி எய்தலாகும் மண்ணும் அனுபவஞான அடையினெறி வினபூதியில் மாசொன்றில்லா. அதனால அந்த ஞானத்துக்கு அனுபவஞானம் என்றும் பெயர். அதனை கேட்டாயானால் மாசொன்றில்லா மின்ன வரும் சடாடவி மாதவ நாத மிகும் சாம வேதம் தண்ணில் தன்னிகாராம் ஒரு தகர வித்தையுள அதன் நிலவை சாற்றப்பார். அதனாலே சடாடவி மாதவ அதாவது சடைகளையுடைய மாதவனாகிய செய்மினியே சாமவேதம் என்று ஒரு வேதம். அந்த சாமவேதத்திலே சமானம் இல்லாததாய் ஒரு வித்தை இருக்கிறது. அதற்கு அதுதான் சமம், அதற்கு அதுதான் சமம். அப்படிப்பட்டதாய் இருக்கின்ற ஒரு வித்தை இருக்கிறது, அந்த வித்தைக்கு தகர வித்தை என்று பெயர். தன்னிகாராம் சாமவேதம் தன்னில் தன்னிகரா ஒரு தகர வித்தை உள்ளது அதன் நிலைமை சாற்றப்பார். சாமவேதத்திலே ஒரு வித்தை இருக்கிறது, அந்த வித்தைக்கு தகர வித்தை என்று பெயர். அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா, அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா என்று ஆரம்பிக்கிறார். 52 53 54 பாட்டு ஒல்லியும் சொல்லிட்டோம். 54 சிக்கின்ற நூலை படிக்கிறதுக்கு ஞானம் வேணும், அதை கேட்கறதுக்கு ஞானம் வேணும், உண்டா இல்லையா? அதனால இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல்கள் நமக்கெல்லாம் சிவனருளாலே கிடைத்திருப்பதினாலே அதை நன்றாக கற்பதும் கேட்பதும் நம்முடைய முக்கியமான கடமை. அதிலிருந்து விடுவாது திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதே.